ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி கற்க வந்த ஒரு சீன பெண். அவரது அடையாளத்தை மறைக்க அவரை லீ என்று அழைக்கிறோம். மேலும் அவரது குரலை மாற்றியுள்ளோம். ஆஸ்திரேலியாவிற்கு வந்த லீக்கு தேர்வுகளும் பரீட்சைகளும் மட்டும் மன அழுத்தத்தை கொடுக்கவில்லை. மெல்பர்னில் வந்திறங்கிய சில நாட்களிலேயே அவர் கற்பமாகிவிட்டார்.
It was a very difficult and confusing decision. I had no idea whether to abort it or not.
தனது தாய்நாடான சீனாவில் பாலியல் சுகாதாரம் குறித்து மிக குறைவான அளவிலேயே கற்பிக்கப்பட்டது என்கிறார் லீ.
It's only in the textbooks and that's all. The teachers may give some brief introductions, but they never touch the details.
லீ கற்பமாக இருந்தது ஒரு விடயம். அதேவேளை இங்குள்ள சுகாதார சேவைகளை எப்படி எங்கே பெறுவது என்று அறிந்து கொள்வதில் புதிதாக ஆஸ்திரேலியா வந்த அவர் மிகவும் சிரமப்பட்டார். மற்றைய சர்வதேச மாணவர்கள், குறிப்பாக சீன மொழி பேசும் மாணவர்களுக்கு உதவுவதற்காக தனது அனுபவங்களை சீன மொழி வலைப்பூங்கா வீபோவில் எழுத தீர்மானித்தார். கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் படித்த சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை 620,000 அதிகமாகும். அந்த மாணவர்களில் கிட்டத்தட்ட மூவரில் ஒருவர் சீனாவிலிருந்து வந்தவர். இந்தியா, நேபாளம் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்துதான் அதிகப்படியான மாணவர்கள் இங்கே கல்வி கற்க வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான சர்வதேச மாணவர்களுக்கு தமது மருத்துவ நிலையம் சேவை வழங்குகிறது என்கிறார் மரி ஸ்டோப்ஸ் என்கிற கருக்கலைப்பு சேவை வழங்கும் மருத்துவ நிலையங்களின் இயக்குனர் பிலிப் கோல்ட்ஸ்டன்.
There are around 4,000 international students that access abortion services around Australia, not all through our clinics. Approximately 5% of our patients are international students.
வெளிநாடுகளில் பெறப்படும் மருத்துவ காப்பீடுகள் அரிதாகவே கற்ப காலத்திற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளும். அப்படி இருக்கையில் ஒரு கருக்கலைப்பு செய்வதற்காகும் செலவு மாணவர்களின் செலவுகளை பன்மடங்கு ஊதி பெருக்கிவிடும் என்கிறார் அவர்.
Roughly $1,000 for most internationals, most women without a Medicare card who are accessing a termination of pregnancy.
பாலியல் கல்வி அதிகம் போதிக்கப்படாத நாடுகளிலிருந்துதான் அதிகமானவர்கள் ஆஸ்திரேலியாவில் கல்வி கற்க வருவதால் இது குறித்து அவர்கள் பெறும் அனைத்து தகவல்களும் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள் வழங்குபவைதான். தான் ஆஸ்திரேலியா வந்தபோது போதிய பாலியல் கல்வி பெற்றிருக்கவில்லை என்றும், தானும் தன் நண்பர்களும் இங்கு வந்த பின்னர்தான் பாலியல் ரீதியான ஆரோக்கியமான அறிவை பெற்றிருப்பதாக கூறுகிறார் இந்தியாவிலிருந்து இங்கு மேற்கல்வி பெற வந்திருந்த ஹீனா சின்ஹா.
None of them were able to talk to me about, or none of them were able to answer my questions when I was doing a project and trying to ask that, you know, do you know about any, you know, sexual health clinics, or do you know about STIs? Some of them did not even know what STIs are.
இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு பல்கலைக்கழகங்களுக்கு வேறு சிறந்த வழிகள் உள்ளன என்கிறார் The Center for Culture, Ethnicity and Health என்ற அமைப்பின் அலிசன் கோல்ஹோ.
It's no point providing lots of sexual education in orientation week. They'll forget, and they are so overwhelmed with, you know, settling in a new country. I believe that if we have different points within that first 12 months, that we would actually see a huge reduction in unplanned pregnancy and lower the rates of sexually transmissible infections.
பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர் அமைப்புகளும் மற்றைய குழுக்களும் இதில் முக்கிய பங்காற்றலாம் என்கிறார் யூனிவர்சிட்டிஸ் ஆஸ்திரேலியாவின் தலைமை நிர்வாகி பெலிண்டா ராபின்சன்.
This is not just a responsibility for university administrations and university management, but it's also something that student groups and student guilds and even the international communities within which universities sit, you know, all have a really important role to play here.